السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ரபியுல் அவ்வல் மாதத்தின் முதலாவது ஜும்ஆவில் அமர்ந்திருக்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை, அவர்களுடைய பிறப்பு இறப்புடன் சம்பந்தப்பட்ட இந்த ரபியுல் அவ்வல் மாதம் முஸ்லீம்களுடைய வாழ்வில் ஒரு மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. ஒரு புறம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், மறுபுறம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து போன மாதமும் இதே மாதம் தான். நாட்கள் எது என்பதில் கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் பிறந்தார்கள் என்பதும் ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் வஃபாத்தானார்கள் என்பதும் ஏக கருத்தே உலமாக்களுக்கு மத்தியில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது பிறந்தார்கள், எந்த நாளில் பிறந்தார்கள் என்று சொல்லக்கூடிய விடயத்தில் கருத்து முரண்பாடுகள் அன்று தொட்டு இன்று வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. அதே அன்புக்குரிய சகோதரர்களே, தீர்க்க முடியாத ஒன்றாக இருந்து கொண்டே இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு எங்களுக்கு அவ்வளவு முக்கியமானதாக இல்லாவிட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு எங்களுக்கு மிக முக்கியமானது. பிறப்பை பற்றி குர்ஆன் கதைத்தது மிக குறைவாக இருக்கலாம் அல்லது இல்லை என்று சொல்லலாம். ஸல்லல்லாஹுவுடைய மௌத்தை பற்றி குர்ஆன் கதைத்திருக்கிறது, இன்னக மையத்துன் வ இன்னஹு மையத்துன், நபியே நாயகமே நீங்களும் மௌத்தாக கூடியவர்தான், உங்களை பின்பற்றக்கூடியவர்களும் மௌத்தாக கூடியவர்கள்தான். மௌத் என்று சொல்லக்கூடிய ஒன்று அனைவருக்கும் நிச்சயமானது. குல்லு நஃப்ஸின் ஜாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தாகித்தான் ஆக வேண்டும். உங்களுடைய ஆரம்பத்தை விடவும் மிக முக்கியமானது உங்களுடைய முடிவு தான். நீங்கள் உலகத்தில் முஸ்லீம்களாக வாழ்வதை விட முக்கியம் முஸ்லீம்களாக மரணிக்க வேண்டும். வாழ்க்கை பூராக முஸ்லீமாக வாழ்ந்துவிட்டு மௌத்தாகும் பொழுது காவிராக முனாஃபிக்காக நேரஞ்சகக்காரனாக பாவியாக மௌத்தாகிவிட்டால் அது அது மிகப்பெரிய அபாக்கியம், மிகப்பெரிய ஒரு நஷ்டம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், உங்களுடைய முடிவு நல்லதாக இருக்க வேண்டும், ஆரம்பத்தை விடவும் முடிவை நல்லதாக மாற்றிக் கொள்ளுங்கள். வலல் ஆஹிரத்து கைருல் லக்கமினல் ஊலா, ஆரம்பத்தை விடவும் உங்களுடைய முடிவு ஆஹிரம் முடிவு நல்லதாக இருக்க வேண்டும். வல தமூதுன் இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மௌத்தாக கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரரே, இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பை விடவும் இறப்பு இருக்கிறதே இது மிக முக்கியமான இடத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு எப்படி ஆயத்தம் செய்து கொண்டார்கள், மௌத்தாவதற்கு முன்னால் தன்னை எப்படி ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள், நாங்கள் படிப்பினை பெற வேண்டும், எனக்கு ஒரு மௌத்து இருக்கிறது, மௌத்துக்கு முன்னால் நான் மௌத்துக்கு எப்படி ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் குர்ஆனில் எப்படிப்பட்ட கட்டளைகளை நபியை பார்த்து அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்தார். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வரைத الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفره. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபியை பார்த்து இந்த ஆயத்தை இந்த சூரத் தரையின் சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்து விட்டார். இந்த ஆயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய மௌத்தை ஞாபகப்படுத்த ஆரம்பித்து விட்டது. இந்த சூரத்தின் ஊடாக உங்களுடைய கடமை முடிந்து விட்டது, எதற்காக வேண்டி நாங்கள் உங்களை உலகத்துக்கு அனுப்பினோமோ அந்த வேலையை நீங்கள் பூர்த்தி செய்து விட்டீர்கள். மக்கள் இஸ்லாத்தை புரிந்து கொண்டு விட்டார்கள், மக்காவுடைய வெற்றி உங்களுக்கு கிடைத்து விட்டது, லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்து விட்டார்கள், இதற்கு பிறகு இந்த இஸ்லாம் இந்த பூமிக்கு மேல் வாழும் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனவே அதிகமாக நீங்கள் அல்லாஹ்வை குறித்து பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபியை பார்த்து குற்றிவதை சொல்லுகிறார். எதற்காகவே நீங்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், உங்களுடைய முந்தின பிந்தின பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, ஆனாலும் கூட மௌத்துடைய ஆயத்தத்தில் ஒன்றுதான் இஸ்திக்ஃபார் செய்வது, பாவ மன்னிப்பு தேடிக் கொள்வது, தௌபா செய்து கொள்வது. அன்புக்குரிய சகோதரரே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு முன்னால் மௌத்துக்குரிய ஆயத்தங்களை செய்து கொண்டார்கள். மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டும் உம்மத்தை பற்றி யோசித்தார்கள், மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டும் அந்த குடும்பத்தை பற்றி யோசிக்கவில்லை, தன்னை பற்றி யோசிக்கவில்லை. அன்புக்குரிய சகோதரனே, ஒருவர் மௌத்தாகிறார் என்று சொன்னால் அவர் யாரை பற்றி யோசிக்க வேண்டும்? கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதனுக்கு மௌத்து வந்துவிட்டது, சக்கராத்தில் இருக்கிறார், அவரை சூழ இருக்கக்கூடிய குடும்ப அங்கத்தவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், ஒரு புறமாக மனைவி அழுது கொண்டிருக்கிறார், ஒரு புறமாக குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு புறத்தில் அவருடைய பெற்றோர் அழுது கொண்டிருக்கிறார்கள். சக்கராத்தில் உள்ளவர், மரண வேதனையில் மரண சக்கராத்தில் படுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் தன்னுடைய மனைவி அழைத்து கூப்பிட்டு கேட்டார், எதற்காக வேண்டி நீ அழுகிறாய், ஏன் அழுகிறாய், இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு மௌத்து நெருங்கி இருக்கிறது, நான் மௌத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எதற்காக வேண்டி நீ அழுகிறாய்? அந்த சந்தர்ப்பத்தில் இந்த பெண் சொல்லுகிறாள், நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, இவ்வளவு நாளும் நீங்கள் தான் என்னை கவனித்துக் கொண்டு, இதற்கு பிறகு என்னை யாரும் பார்ப்பார்கள், எனக்கு ஒரு தேவை ஏற்பட்டால் உங்களிடத்தில் ஓடி வந்து சொல்லிக் கொள்வேன், இதற்கு பிறகு நான் யாரிடத்தில் ஓடி போவேன், அதை நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு கவலையாக இருக்கிறது, உங்களை இழந்து என்னால் வாழ முடியாது, நீங்க இல்லாமல் நான் எப்படி வாழுவேன் என்பதை நினைக்கும் பொழுதுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பெண் சொன்னாள். குழந்தைகள் அழைத்தார்கள், அழைத்து கேட்கிறார், எதற்காக வேண்டி நீங்கள் அழுகிறீர்கள், தகப்பனே நீங்கள் தான் எங்களுடைய எங்களை கவனிப்பீர்கள், எங்களுக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி தந்தீர்கள், உங்களுடைய வபாத்துக்கு பிறகு மக்கள் எங்களை அனாதைகளாக பார்ப்பார்கள், அனாதைகள் தந்தை இல்லாத குழந்தைகள் சொல்லி ஒரு துறை கண்டு பார்ப்பார்கள், தந்தை இப்படி பண்ணி சொன்னார்கள். பெற்றோரை அழைத்தார்கள், பெற்றோர்கள் சொன்னார்கள், எங்களை கவலை என்னவென்று சொன்னால் நாங்கள் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தோம், இந்த அளவுக்கு ஒரு பெரிய மனிதனாக மாறிவிட்டாய், நாங்கள் நினைத்தோம் இதற்கு பிறகு உன்னை நம்பி எங்களால் எங்களுக்கு வாழ முடியும், நாங்கள் யாரிடத்திலும் கை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறார், எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறார், அவர் எங்களை பார்த்துக் கொள்வார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது, ஆனால் அதை நாங்கள் இழக்கிறோமே என்ற கவலை எங்களுக்கு என்பதாக தாய் தந்தை சொன்னார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மௌத்தாகிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர் சொன்னார், நீங்க மூணு பேரும் அழுகுறீங்க, யாருக்கு தெரியுமா, உங்களுக்காக வேண்டி நீங்க அழுது கொள்வீர்கள், எனக்காக வேண்டி அழகு, உங்களுடைய அழுகு எங்களுக்காக வேண்டி, கணவனுக்காக வேண்டி மனைவி அளவில்லை, தகப்பனுக்காக வேண்டி குழந்தைகள் அளவில்லை, குழந்தைக்காக வேண்டி தகப்பன் அளவில்லை, அவங்க அழுகிறாங்க எனக்கு என்று சொன்னால் தங்களுக்காக வேண்டி, மனைவி சொல்லுகிறார் நான் தனித்து போகிறேனே, அதை நினைத்தார் எனக்கு அங்கே வருகிறது, குழந்தைகள் சொல்லுகிறார்கள் நாங்கள் அனாதைகளாக இருந்தோமே எங்களை யார் பராமரிப்பார்கள், அதை நினைத்து அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், தகப்பன் தாய் தம்பி அழுகிறார் எதற்காக வேண்டி, நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு புள்ள எங்களுக்கு சோறு போட வேண்டிய காலத்துல, எங்களுக்கு சம்பாதித்து உழைத்து தர வேண்டிய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல அந்த புள்ளைக்கு மௌத்து வந்துச்சு என்ற கவலையில் அவங்க அழுகிறாங்க. ஏந்த கவலை நினைச்சு யார் அழுவாங்க? ஏந்த மன்னரை நினைத்து யார் அழுவாங்க? என்னிடத்துல முன்கர் நக்கீருடைய கேள்வி கேட்கப்படுது, அதை நினைத்து யார் அழுகிறாங்க? நான் ஒரு சீதோபியா மூதோபியா என்பதை நினைத்து யார் அழுவாங்க? எங்களுக்காக வேண்டி அழக்கூடியவர்கள் யாரும் கிடையாது, எங்களுக்காக வேண்டி நாங்கள் தான் அழுது கொள்ள வேண்டும். இதுதான் உலகம், இதுதான் உலகம். ஒமல் ஹயாத்து துன்யா, அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லிவிட்டார், இந்த துனியா இருக்கிறது ஏமாற்றம். உங்களை என்னுடைய மனைவியை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், உங்களுடைய குழந்தைகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், உங்களுடைய பெற்றோரும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவருடைய மரணப்படுக்கையில் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், எதற்காக வேண்டி, யாருக்காக வேண்டி? அவர்களுக்காக வேண்டி அழுகிறார்கள். சல்லம்பாகோ அறிவு சல்லம் மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டு எங்களுக்காக வேண்டி அழுதார்கள், எங்களை நினைத்தார்கள். உலகத்திலே பிறக்க இருக்கின்ற கடைசி மனிதனை பற்றி யோசித்தார்கள். சல்லம்பா சொன்னார்கள், மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டு இஸ்லாமிய சமூகமே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் என்னிடத்திலும் நீங்கள் உங்களிடத்திலும் ஒரு கேள்வி கேட்டுக் கொள்வோம். எங்களுடைய வாழ்க்கையில் தொழுகைக்கு எந்த இடம் இருக்கிறது? தொழுகைக்கு எந்த அந்தத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்ட சகராசிரிய வேதனை அனுபவித்துக் கொண்டு இலர் ரஹ்மியத்தில் ஆலா, அல்லாவின் பக்கமாக அல்லாவின் பக்கமாக என்று சொல்லி தன்னுடைய உயிரை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் கூட அஸ்ஸலா அஸ்ஸலா தொழுகை தொழுகை என்பதாக தொழுகையை பற்றி பேசியிருக்கார் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் தொழுகைக்கு எந்த அளவு இருக்கிறது? நாங்கள் எப்படி தொழுகிறோம்? இன்னைக்கு உம்மத்துடைய தொழுகை எப்படி மாறிவிட்டது சொன்னால், தொழுகை சண்டை பிடிப்பதற்குரிய உண்டாக மாறிவிட்டது. தொழுகை சண்டை பிடிப்பதற்கு உண்டாக மாறிவிட்டது. ஏன்? தொழக்கூடியவர்களே சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள். தொழுகையாளிகளே ஒருவர் ஒருவரை பார்த்து இது பிதாத் என்பதாகவும் அது சுன்னத் என்பதாகவும் அது அப்படி என்பதாகவும் இப்படி என்பதாகவும் ஒருவருக்கொருவர் தொழுகையை தொழக்கூடியவர்களே சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள். தொழாதவர்கள் சொல்கிறார்கள், நாங்க பரவாயில்லை, நாங்கள் தொலை இல்லத்தை பரவாயில்லை, கண்டுபிடிக்க மாட்டோம், சத்தரவு செய்ய மாட்டோம். வெற்றி பெற்று விட்டார்கள். அவங்க யாரு? முதலாவது குவாலிஃபிகேஷன், முதலாவது நிபந்தனை அவர்கள் தொழுகை, அவர்கள் தொழக்கூடிய மக்களாக இருப்பாங்க என்று குர்ஆன் சொல்லவில்லை. தொழக்கூடிய மக்களாக இருப்பாங்க என்று குர்ஆன் சொல்லவில்லை. குர்ஆன் சொல்லுகிறது முக்மீன்கள் யாரு தெரியுமா? தொழக்கூடியவர்கள் எல்லாம் முக்மீன்கள் அல்ல, தொழக்கூடியவர்கள் எல்லாம் முக்மீன்கள் அல்ல. பள்ளி நிறைந்து வலிந்து காணப்படுகிறது. பள்ளி வாயில்கள் தொழுகைக்காக வேண்டி மக்களை கொண்டு உருவாங்கி இருக்கிறது. இது ஈமானுக்கு அடையாளம் அல்ல, ஈமானுக்குரிய அடையாளம் என்ன என்று சொன்னால், குர்ஆன் சொல்லுகிறது தொழக்கூடியவர்களுடைய தொழுகையில உள்ளச்சம் இருக்கும், என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார், நான் அல்லாஹ்வுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வுடன் சொல பழகுவோம். இந்த உம்மத்து தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த உம்மத்து கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான், நபியே நீங்க மட்டும் தொழுது போனாது, நீங்க மட்டும் தொழுது போனாது, உங்களோட செலவு நீங்க யாருக்கெல்லாம் செலவழிப்பது கடமையோ இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் நீங்க செலவழிப்பது கடமையோ அவர்களை எல்லாம் தொலைவையுங்கள், அவர்களுக்கெல்லாம் தொழுகையை சொல்லிக் கொடுங்கள். இந்த குழந்தைக்கு நான் செலவழிக்கிறேன், இந்த புள்ள பாடசாலைக்கு போகுது, காலையில் இருந்து மாலை வரைக்கும் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் வாப்பா தள்ளி வேணும், புத்தகம் வாங்க தள்ளி வேணும், கொபி வாங்க தள்ளி வேணும், ஸ்கூல் பீஸ் கட்ட தள்ளி வேணும், வாகனத்துக்கு பீஸ் கட்ட தள்ளி வேணும், இப்படியாக பல அசாதியான சந்தர்ப்பங்களில் எங்க குழந்தைகள் எங்கிட்ட தள்ளி கேட்கிறாங்க. ஆனா அன்புக்குரிய சகோதரே, ஒரு முறையாவது நாங்க சொல்லி இருப்போமா, தொழுதியா, தொழ வேண்டுமே, சுமகுக்கு பள்ளிக்கு போவே என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை மௌத்துடைய கட்டத்தில் சக்கராத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை பற்றி கவலைப்பட்டார்கள், உம்மத்துடைய தொழுகையை பற்றி கவலைப்பட்டார்கள். அன்புக்குரிய சகோதரே, எங்களுக்கு எங்களுடைய சொந்த குழந்தையின் தொழுகையை பற்றி கவலை இருக்கிறதா, அக்கறை இருக்கிறதா, சிந்தனை இருக்கிறதா, யோசிக்கிறோமா? அன்புக்குரிய சகோதரே, சொல்லக்கூடியவர்கள் முக்மீன்கள் அல்ல. முக்மீன்கள் யார் என்று சொன்னால் அவருடைய தொழுகையில உள்ளச்சம் இறைச்சம் இருக்கின்ற கருத்தை குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, சொல்லக்கூடியவர்களாக தொழுகையை படிப்போம். உலவாக்களே, உலவாக்களே, தொழுகையை உம்மத்துக்கு தொழுது காட்டுங்கள், செய்து காட்டுங்கள். இப்படித்தான் தொழ வேண்டும். இதுதான் நபி வழி. எப்படி செய்யணும் அன்புக்குரிய சகோதரே, அவங்கள்ட்ட பேச்சு கேட்டா மக்ரூஹாத்துகள் என்ன, முஸ்தஹபாத்துகள் என்ன, பரவுகள் என்ன என்பது அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு ஒன்று தான் தெரியும். என்ன தெரியுமா? தெரியும், இப்படித்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள், இப்படித்தான் ஓதினார்கள். அன்புக்குரிய சகோதரே, அத்தஹியாத் என்றால் இதுதான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலிமும் இந்த உம்மத்துடைய தொழுகைக்கு பொறுப்புதார்கள். இந்த உம்மத்துடைய தொழுகையை சீராக்க வேண்டும். எப்படி தொழுகை உட்கார வேண்டும், தொழுகையில் எப்படி உட்கார வேண்டும், உட்காருவதிலும் சுண்ணத்தான முறை இருக்கிறது. அத்தஹியாத்தில் உட்காருகிறோம், எப்படி உட்கார வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டு உம்மத்துடைய தொழுகையை பற்றி யோசித்தார்கள். அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை என்பதாக தொழுகையை பற்றி நன்மாராயணம் சொன்னார்கள், பேசினார்கள். இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமா மலக்கத் அய்மானுக்கும், உங்களுடைய மலக்கரங்கள் உடனடியாக்கிக் கொண்ட உங்களுடைய கூலி, உங்களுடைய அடிமைகள், உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களாக இருக்கலாம், அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனைவி உங்களுக்கு அமானுதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். உங்களுடைய வீட்டுக்கு வந்த வேலைக்காரியும் அல்ல அவ. யார் என்று சொன்னால், உங்களுடைய கையில் அல்லாஹ் அமானிதமாக ஒப்படைத்திருக்கிறார். உங்களுடைய அடிமைகள், உங்களுடைய வேலை செய்யக்கூடியவர்கள், அது டிரைவராக இருக்கலாம், அது சர்வன்ட் கேர்ளாக இருக்கலாம், மாற்று மதத்தை சார்ந்த ஒரு பெண்ணாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அவர்களுடைய விடயங்களில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். எப்படி நடத்தாட்டுகிறோம்? மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி பேசினார்கள் உலமாக்கள், எழுதியிருக்கிறார்கள். சக்கராத்தில் இருந்து கொண்டு ரெண்டு விடயத்தை பேசிட்டாங்க. ஒன்று சொன்னாங்க, மனிதர்களே, அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை நீங்க சரியாக நிறைவேற்றுங்கள். அது தொழுகையிலிருந்து ஆரம்பமாகிறது, தொழுகையிலிருந்து ஆரம்பமாகிறது. மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் தொழுகையை கொண்டு சொல்லப்பட ஆரம்பித்தார்கள். மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள உறவு சீராக வேண்டுமா, அதற்குரிய ஒரே ஒரு வழி தொழுகையை கொண்டு சீராக்கிக் கொள்ளுங்கள். இரண்டாவது சொன்னார்கள், அடியார்களுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள உறவுகள் சீராக வேண்டுமா, உங்களோட வழக்கரங்கள் உடனடியாக்கிக் கொண்ட, சொந்தமாக்கிக் கொண்ட உங்களுடைய அடிமைகள், உங்களுடைய மனைவி மக்கள், உங்களிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரைட்ஸை, ஹக்குகளை, அவர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய டியூட்டியை சரியாக செய்து விடுங்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் படுத்துக்கொண்டு சொன்னார்கள், மரணப்படுக்கையில் இருந்து கொண்டு சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரே, எங்களை பொறுத்தவரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் கடைசி பகுதி மிகவும் உதாரணமானது, எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது, எங்களுடைய வாழ்க்கையில் படிப்பினை பெற வேண்டிய விடயங்கள் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறந்து விட்டார்கள். நிச்சயமாகவே அவருடைய பிறப்பும் ஒரு முஜிஸாவாகத்தான் இருந்தது, அற்புதமாக இருந்தது. இந்த விடயங்களை கவனத்தில் சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கட்டத்தில் கஞ்சுமால பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் பல இமாம்கள் பல முபஸ்ஸிரீன்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்றாங்க. நடந்திருக்கிறது. இந்த விடயங்களை கவனத்தில் எடுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க. சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் யார் என்று சொன்னா ஒரு ஏண்ட வாப்பட துஆவுடைய பிரதிபலிப்பு. பெற்றோர்களே குழந்தைகளுக்காக வேண்டி துவா செய்யுங்கள், குழந்தைகளுக்காக வேண்டி இருக்கிற வேண்டுங்கள், குழந்தைகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் வந்தாடுங்கள். சொல்றாங்க இப்ராஹிம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் என் வாப்பா இப்ராஹிமுடைய துவா. என்ன துவா வாப்பது? அது என்ன துவா? அந்த துவாவை பத்தி குர்ஆன் சொல்லி இருக்கிறது. அந்த துவாவை பத்தி குர்ஆன் பேசுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி ஹாஜரையும் தன்னுடைய அன்பு மகன் இஸ்மாயிலையும் மக்கா முக்கர்ரமாவுல கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. விட்டாங்க, விட்டுட்டு வந்து துஆ கேட்கிறாங்க. பல துஆக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்விடத்துல கையேந்தினாங்க. குடும்பத்தை அன்புக்குரிய சகோதரே விட்டுட்டு போயிட்டு துஆ கேட்கிறாங்க. விவாதின் ஒரு பள்ளத்தாக்கையாம்மா, ஒரு வாதி அது ஒரு பள்ளத்தாக்கியாம்மா, அங்க மரமும் இல்ல செடியும் இல்ல கொடியும் இல்லையாம்மா, அங்க மரம் இல்ல அந்த தண்ணியும் இல்லையாம்மா, அப்படிப்பட்ட ஒரு பாலை வனத்துல இந்த குடும்பத்தை நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன். நாங்க எப்பே வல்லாக்க செல்லுவோம் யாம்மா? ஹலால கொடுத்திருக்கிறேன் யாம்மா, ஹராச கொடுக்கல. அன்பு பெற்றோர்களே, அன்பு சகோதரர்களே, குழந்தைகளுக்கு துவா கேட்போம், ஆனா துவாவுக்குரிய நிபந்தனை தெரியுமா? ஹலால சாப்பிட்டு இருக்க வேண்டும், ஹலால தின்றிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, முசாஃபிர் பிரயாணியினுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்வார். ஒரு பிரயாணி போறாரு, இன்னைக்கு நாங்க போறோம் விமானத்துல, ஏசியில பிரயாணம் செய்யும், எங்கட உடம்புல தூசிப்படாது, எங்கட உடம்புல தூசிப்படாது, அழுக்கப்படாது. ஆனா ஒரு பிரயாணி பாலைவனத்துல பிரயாணம் செய்தாரு, ஒட்டகத்துல போறாரு, பாலைவன காற்று, பாலைவன சூடு, பாலைவனத்துல வரக்கூடிய குளிர், இதுக்கு மத்தியில தவறு செய்தாரு. உடம்பெல்லாம் தூசி பட்டிருக்கிறது, முடியும் பறக்கை முடியாக மாறிவிட்டது, அந்த முடி இருக்கிறது தூசி பட்டு அது அப்படியே கனமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கோலத்துல ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்துல கையேந்திரார், அல்லாஹ்விடத்துல கையேந்திரார். கஷ்டமான கட்டம், ஒரு டிராவலர், ஒரு முசாஃபிர், முசாஃபிருடைய துஆ கபூலாகும். பிரயாணி கேட்கிற துஆ அல்லாஹ் கபூல் செய்கிறார். இந்த பிரயாணி என்ன செய்தார்னா, அவர் இந்த கோலத்தில் இருக்கிறாரு, அவர் ஒரு மரத்துக்கு கீழே நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்திராரு, யாரப் யாரப் அல்லாஹ்வே அல்லாஹ்வே, அல்லாஹ்வை கூப்பிடுறாரு, அல்லாஹ்விடத்தில் வந்தாடுறாரு. அல்லாஹ்விடத்தில் சொன்னாங்க, அவன் ஒரு முசாஃபிராக இருந்தாலும், அவன் ஒரு பிரயாணியாக இருந்தாலும், பிரயாணியுடைய துஆ கபூல் தான் சந்தேகம் இல்லை. அப்படி இருந்தாலும் இவன் கேட்கக்கூடிய துஆவுக்கு அல்லாஹ் எப்படி ஆமீன் சொல்லுவான், இவன் துஆவை அல்லாஹ் எப்படி கபூல் செய்வான்? ஏன் காரணம் என்றா, மல்பஸுஹு ஹராம், அவன் உடுத்திருக்கக்கூடிய ஆடை ஹராமானது. மஷ்ரபுஹு ஹராம், அவன் குடிக்கக்கூடிய பானம் ஹராமானது. மத்அமுஹு ஹராம், அவனுடைய உணவு ஹராமாக இருக்கிறது. ஃபஅன்னா யஸ்தஜாபு லஹு, இவன் துஆவுக்கு அல்லாஹ் எப்படி ஆமீன் சொல்லுவான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தைக்கு துஆ கேட்டார்கள், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதிக். அல்லாஹ் குர்ஆனில் இந்த துஆவை பற்றி சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குடும்பத்தை கொண்டு போய் விட்டுட்டு வந்து அல்லாஹ்ட்ட கையேந்தினாங்க, யா அல்லாஹ் எந்த நபிய கடைசி நபியாக இந்த உலகத்துக்கு அனுப்ப போறாயோ அந்த நபிய எங்க குடும்பத்தை அனுப்பி வைப்பாயாக, இந்த பிள்ளையோட சந்ததி அனுப்பி வைப்பாயாக, இந்த பரம்பரை அனுப்பி வைப்பாயாக என்று துஆ கேட்டார்கள். அல்லாஹ் என்ன சொன்னாங்க, நான் தான் அந்த துஆ, நான் தான் எங்க வாப்பட துஆ, எங்க வாப்பா இப்ராஹிமுடைய துஆ. அன்புக்குரிய சகோதரே, நாங்களும் துஆ செய்வோம், நாங்களும் கையேந்துவோம், ஒரு துஆ கேட்போம். யாவா லேசான துஆ, சிம்பிள் துஆ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, ரப்பி ஹப்லி மின ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தைகளை நசீபாக்குவாயாக. அது ஆலிமாக இருக்கட்டும், ஹாவிஸாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், கூலி வேலை செய்யட்டும், வியாபாரியாக இருக்கட்டும், படித்தவராக இருக்கட்டும், பாவரமாக இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ரப்பி ஹப்லி மின ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தைகளை நசீபாக்குவாயாக, சாலிஹான பிள்ளைகள் நசீபாக்குவாயாக. இரண்டாவது சொன்னார் இப்ராஹிம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் யாரு தெரியுமா, என்னுடைய சகோதரர் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் என்னை பத்தி ஏற்கனவே நன்மாராயம் சொன்னாங்க, அந்த நன்மாராயம் தான் நான். ஒரு பஷிரன் பி ரசூலியின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், அதை பத்தியும் குர்ஆன் கணித்திருக்கிறது. மூணாவது சொன்னாங்க, நான் யாரு தெரியுமா, ரூபியா உம்மி, நான் பிறப்பதற்கு முன்னால் எந்த தாய் ஆமினா ஒரு கனவு கண்டால் அந்த கனவு தான் நான், அந்த கனவு தான் நான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஞாபகத்தை வச்சு கொள்ளுங்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்களே, அவர்களுடைய அந்தஸ்து, அவர்களுடைய கண்ணியம், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இடம், அந்த இடத்தை யாராலும் ரீச் பண்ண முடியாது, யாராலும் நெருங்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லித்தார், இன்னக்க லஅலா குலுக்கின் அஸீம், நபியே நாயகமே, உங்களோட குணம், உங்களோட பண்பு, உங்களோட முடியாத ஒரு விஷயம், மிக தெளிவாக சொல்லுகிறோம், நபியினுடைய அன்பு பாடுகிறோம். அன்புக்குரிய சகோதரே, நபியின் மீது அன்பு வைப்பது, ஒப்பு வைப்பது, நேசம் வைப்பது, நபியை நேசிப்பது, இது முஃமீன்களுடைய கடமை, இது முஃமீன்களுடைய பொறுப்பு. அதே சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் உதாரணமாக்க வேண்டும். ஒரு ரோல் மாடல், ஒரு உதாரண புருஷர், எங்க வாழ்க்கைக்கு உதாரணம் யாரும் தெரியுமா, சர்தாரே ஆலம் தாஜில் மதீனா முஹம்மது ரசூலுல்லா என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்ல வேண்டும், ஒவ்வொருத்தரும் சொல்ல வேண்டும். எங்க வாழ்க்கையில உதாரணம் யாரு, ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தி ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகான முன்மாதிரி இருக்கிறது, யாருக்கும் குறை காண முடியாத அளவுக்கு ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார். ஒரு கணவனாக இருந்தார்கள், ஒரு கணவன் அல்ல, ஒரே சந்தர்ப்பத்தில் 9 பெண்களுக்கு கணவனாக இருந்திருக்கிறார்கள். 9 பெண்களும் நபியை கொண்டு பொருந்திக் கொண்டார்கள், 9 பெண்களுடைய கடமைகளையும் செய்தார்கள், 9 பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய ரைட்ஸை கொடுப்பார்கள். மனைவிமார்களை அந்த இடத்துல வைத்து பார்ப்பார்கள், மனைவிமார்களுக்கு என்ன செய்ய வேண்டும், மிக வினயமாக சொல்லுகிறேன், 9 திருமணம் முடித்தாங்க, 9 பேரே ஒரு வீட்டுக்குள்ள வாழ வைக்கல்ல, 9 பேரே ஒரு வீட்டுக்குள்ள வாழ வைக்கல்ல, அது இஸ்லாம் காட்டி கொடுத்த பண்புமல்ல. ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும், எந்த வீடு எப்படி அமைய வேண்டும், அன்புக்குரிய சகோதரத்தின் படியுங்கோ, முஸ்லீம்கள் எப்படி வாழ வேண்டும், எந்த வீட்டுச்சூழல் எப்படி இருக்க வேண்டும், எந்த பிரைவசி எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், எந்த வீட்டுக்கு எப்படி ரூம் இருக்க வேண்டும், எங்க வீட்டுக்குள்ள அறைக்கு என்னுடைய மாஸ்டர் பெட்ரூமுக்கு எப்படி என்ற குழந்தைகள் வர வேண்டும், இதை பற்றி எல்லாம் இஸ்லாம் பேசியிருக்கிறது. மிக வினயமாக சொல்லுகிறேன், நாங்கள் முஸ்லீம்கள் எங்க வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எங்களை வீடு எப்படி இருக்க வேண்டும். நான் கொஞ்சம் விரிவாக சொல்லுவதாக இருந்தால், வாப்பட பெட்ரூம் உள்ளுக்கு, வாப்பா உமா தூங்கக்கூடிய பெட்ரூம் உள்ளுக்கு ஒரு 7 வயசுக்குள்ள எப்படி போக வேண்டும், கலவை கட்டி கொண்டு போக வேண்டுமா, அனுமதி கேட்டுட்டு போக வேண்டுமா? இதை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது, இதை பற்றி குர்ஆன் கலைத்திருக்கிறது. சொல்லல்லாஹு ஒன்பது நிக்காக செய்தார்கள், ஒன்பது பேருக்கும் வீடு கொடுத்தார்கள், ஒன்பது பேரை தனி வீட்டை வாழ வைப்பார்கள். வீட்டுக்குள்ளும் மனைவிக்கு உதவியாக இருக்க வேண்டும், மனைவிக்கு உதவியாக இருக்க வேண்டும். உதவியாக இருந்தார்கள், எப்படி வீட்டுக்குள்ள கவனத்தை, வீட்டுக்குள்ள சின்ன சின்ன வேலைகள் எப்படி செய்து கொடுப்பார்கள்? வீட்டுக்குள்ள போனதுக்கு பிறகு அல்லாஹ் நபியுடைய சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு நபியாக வந்திருக்கிறார், சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் வீட்டுக்கு நேரம் கொடுத்திருக்கிறார், அவர் வீட்டுக்கு கொடுத்த நேரத்தில் போய் அந்த நபியை நீங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த நபியை நீங்க யாரும் கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலவ் அன்னஹும் ஸபரு ஹத்தா தக்ருஜ இலைஹி லகான கைரன் லஹும் இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜுராத். ஒரு கூட்டம் தெரியாத கரத்தில, நாகரிகம் தெரியாமல், அறியாமை காரணமாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போனதுக்கு பிறகு கதவை மூடிக்கொள்வாங்க, வீட்டுக்குள்ள போனதுக்கு பிறகு தந்த மனைவிமாரோடு இருப்பாங்க. அன்புக்குரிய சகோதரே, அந்த சந்தர்ப்பத்தில் சில நாகரிகம் தெரியாத மக்கள் போய் நபி கதவை கட்டுவாங்க, பற்றி சொல்லுவாங்க, அல்விட்டா விம்மா அல்ல மக்கள்லாம் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய வகையை, உங்களை இருக்கக்கூடிய திருக்குறானை எங்களுக்கு சொல்லி பாருங்களே என்று கதவை தட்டுவாங்க. அப்பதான் அல்லாஹ் குர்ஆன் ஆயத்திறக்கினான், இது நாகரிகம் இல்ல, இது குடும்பத்துக்கு கொடுத்த நேரம், குடும்பத்துக்காக ஒதுக்கப்பட்ட நேரம், நீங்க கதவுக்கு வெளியே காத்துறீங்களோ அவர் வெளியே வந்ததுக்கு புறையில கேட்டுக்கொள்வோம். ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையை எந்த வீட்டை நான் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், நெருங்கி நெருங்கி வாழ்வது சாத்து எப்படி இருக்கிறது, இதை பற்றி இந்த ஊர்ல உங்களிடம் கூறக்கூடிய உலவாக்கியரால் இருக்கிறார்கள். இந்த உலவாக்கியர் அருகில் கேள்வி என்ன செய்ய வேண்டும், நாங்க எங்க வாழ வேண்டும், நாங்க எப்படி வாழ வேண்டும், எங்களை குழந்தைகளை சரியாக பராமரிக்க வேண்டும் என்றால் நாங்க என்ன செய்ய வேண்டும், இந்த குழந்தைகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும், இந்த குழந்தைகளை இப்படி யாரும் மிக்ஸ் கல்ச்சர் அல்ல வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களை பிள்ளைகளுக்கு எங்களுக்கு வளர்க்க முடியும். மிக அன்பாக சொல்கிறது, குறை கூற வேண்டும் என்ற நோக்கத்தில் சொல்லவில்லை. சொல்லல்லாஹ்வுடைய வாழ்க்கையை உதாரணம் எடுத்து காட்டுறேன். அன்னை பாத்திமா நிக்காக செய்வாங்க. அன்புக்குரிய சகோதரரே, இதை பேசுறதுக்கு நேரம் இல்லை. சொல்லல்லாஹ்வுக்கு ஏழு குழந்தைகள், ஏழு பிள்ளைகள், சீராவை படிப்போம், சீராவை விளங்குவோம். ஏழு குழந்தைகள்ல மூணு ஆம்புல பிள்ளைகள் சின்ன பருவத்திலேயே மூப்பாகிட்டாங்க. ஒரு குழந்தை மௌத்தானா அதனுடைய பேன், அதனுடைய வருத்தம் அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். அது கஷ்டமான முடியும். இவராகிய ரவி அல்லாஹர் மௌத்தானாங்க, சல்லல்லாஹுடைய கண்கள் தண்ணீரை கொட்டுது, வினாதாவ சொன்ன கவலை அடிச்சாங்க, அனுபவித்திருக்கிறாங்க. ஒரு வாப்பத்துக்கான அவனுடைய பேன், அவருடைய வருத்தம் தெரியும். ஒரு தாய்க்கு தன்னுடைய கஷ்டம் தெரியும். அல்லாஹ் அப்படி என்று சோதிக்காம இருப்பாங்க. ஆவியக்கார வாழ்வு நசீமாக்குவார். மூணு ஆம்புல பிள்ளைகள் மூப்பாயிட்டாங்க, நாலு பொம்புல பிள்ளைகள். இந்த நாலு பொம்புல பிள்ளைகள்ல ரெண்டு பொம்புல பிள்ளைகள், பெண் குழந்தைகளை சல்லல்லாஹு செல்லம் நிக்காக செய்து கொடுத்தாங்க. யாருக்கு தெரியுமா? அபூ லஹபுடைய ரெண்டு மக்களுக்கு, அபூ லஹபுடைய ரெண்டு மக்களுக்கு. இஸ்லாத்துக்கு முன்பு நடந்த கல்யாணம் இது, இஸ்லாத்துக்கு முன்பு நடந்த கல்யாணம். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா உடைய திருப்பொருத்தத்தில், பொருத்தத்தின் பேரில் அந்த ரெண்டு பெண் குழந்தைகளையும் அதற்கு ஒரு கையா ரலியல்லாஹு தஆலா இந்த ரெண்டு பேரையும் நிக்காஹ் செய்து கொடுத்தாங்க. அபூ லஹபுடைய ரெண்டு மக்களுக்கு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனுடைய நபியுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இறங்கின ஒரு சூரா தான் ஸப்பக்கியதா அபி லஹபின் வஹப் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை, இந்த சூரத்தை இறங்கின சந்தர்ப்பத்தில் அபூ லஹபுடைய ரெண்டு மக்களும் நபிகளாருடைய ரெண்டு மக்களை ஒரே நேரத்தில் தலாக் கொடுத்தாங்க. தலாக் என்று சொல்லக்கூடியது நபி ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. மகள் ரெண்டு குழந்தைகள் ரெண்டு பிள்ளைகள் ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரே நேரத்தில் டிவோர்ஸ் எடுத்துக் கொண்டு விவாக ரத்தத்துக் கொண்டு வீட்டுக்கு வந்தாங்க. அதையும் அதுல ரசூலுல்லாஹ் அரவணைத்தாங்க, கட்டை காத்தாங்க, பாதுகாத்தாங்க. அன்புக்குரிய சகோதரே, அந்த ரெண்டு பேரும் டிவோர்ஸ் ஆகி மாறாங்க. இன்னொரு பெண் தான் அதுல தெய்வவர்களாக, அந்த தெய்வவை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகாம் செய்து கொடுத்தாங்க. யாருக்கு தெரியுமா? இஸ்லாத்துக்கு முன்னால் அபுல் ஆஸ் என்பவருக்கு. இந்த மூணு பேருடைய நிகாவும் இஸ்லாத்துக்கு முன்பு நடந்தது. அதுக்கு பிறகு டிவோர்ஸ் ஆனதுக்கு பிறகு உம்முல் சூமையும் ரஸையாவையும் ஒன்றன் பின் ஒன்றாக அதற்கு சுமாரே ரவி ரவியம் வகுப்பால் நிகாம் செய்து கொண்டாங்க. தெய்வவுடைய நிகா அபுல் ஆஸ் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தாரு. அதுக்கு பிறகு அந்த நிகாமத்தையே கண்டினியூ ஆகிச்சது. அவங்க மட்டும்தான் கடைசி காலத்துல மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு வச்சாங்க. யாருக்கு? இப்ப கொஞ்சம் நிதானமாக யோசிங்க பார்ப்போம். மதீனாவுல நிகாஹ் நடக்குது, அது அறிவதியல் கல்யாணம் முடிக்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம் இருந்தா மதீனா முனவ்வராவுடைய பள்ளிக்கு பக்கத்திலேயே ஒரு காணிக்குண்டை யாருக்கையாவது வாங்கி அவங்களோட மகளை அவங்களுக்கு பக்கத்தில் வச்சு கொண்டிருக்கிறார். இது ரோல் மாடல் அல்ல, இது உதாரணம் அல்ல. இப்படிப்பட்ட உதாரணத்தை யாருக்கு சொல்ல முடியாது. கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு பாப்பா பேச்சு மகள வாழ்க்கையில இந்த வியம் பண்ண கூடாது. சல்லல்லாஹு விரும்பி இருந்தா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மகள் மனைவி மௌத்து, இந்த பாத்திமா ஹசன் ஹுசைனுடைய தாயாக போறால் இவருக்கு எதிர்காலம் இருக்கிறது, என்ன செஞ்சிருக்கலாம் என்றால் யாருக்கையாவது சொல்லி ஒரு காணிக்கு இந்த குறும்போது சொன்னால் நிச்சயமாக நடந்திருப்பாங்க. அன்புக்குரிய சகோதரி, அந்த பொறுப்பெடுக்கல்ல, அந்த பொறுப்பெடுக்கல்ல, நிக்காக நடந்திருக்குது. அது தலைவர்கள் கலாந்து மனைவியை கூட்டிக்கிட்டு போறாங்க. இல்ல கேட்டாங்க, என்ன செய்தி, என்ன விஷயம், உங்களோட மனைவி அழைத்துக் கொண்டு போகலையா? அப்ப சொன்னாங்க, இன்னும் ஒரு ஊட்டு கேட்பாடு செஞ்சு கொள்ள இல்ல. அப்ப சொன்னாங்க, செஞ்சிட்டு இந்த மவளை வந்து கூட்டிக் கொண்டு பேசிருந்தோம். அவங்கள மனைவி அன்புக்குரிய சோதனே மஸ்ஜிதுன் நபவியிலிருந்து சுமார் 6 மைல் தூரத்துலதான் அது பணிவதற்கு ஒரு வீடு எடுத்தாங்க. ஏண்டா மதீனாவுடைய பள்ளிக்கு பக்கத்துல வீடு கூலிக்கு இருக்கிறதுக்கு வசதி இருக்கல்ல. அங்க பெரிய தள்ளி வேணும், கொஞ்சம் தூரத்துல போனா ஒரு ஊர் எடுத்துடலாம். அங்க போய் தூரத்தாங்க. இதைத்தான் ஹதீஸ்ல நாங்க படிக்கிறோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுடைய வீட்டுக்கு போவாங்க, வியாபாரத்துக்காக மகளை பேச்சு பார்ப்பாங்க. மகள் கஷ்டப்படுறா, மகளுடைய கையில என்ன பிடிச்சிருக்கிறது, சுபஹானல்லாஹ், கரக்கதாவது வேலை செஞ்சு செஞ்சு வேலை செஞ்சு செஞ்சு கை அப்படியே கரக்கத்தை பிடித்திருக்கிறது. இதில் வாப்ப பார்த்த எப்படி இருக்கும்? அந்த கட்டத்திலையும் வேலை காரி குறுக்க இல்ல. நாங்க பார்க்கிறோம் என்ன தெரியுமா, ஹராத்த சம்பாதித்து சரி என்ற மவள் கம்ஃபர்டபிளா வாழ வேண்டும். நான் சொல்ற விடயத்தை கருத்து கொள்வோம். நாங்க பார்க்கிறோம், எங்களுக்கு தெரியும் வட்டி ஹராம், ஆனா நாங்க சொல்றோம் எங்களை புள்ள கம்ஃபர்டபிளா வாழ வேண்டுமே. அதுக்கு வட்டி வாங்குவோம், அதுக்கு லஞ்சம் எடுக்கிறோம், அதுக்கு சூது விளையாடுறோம், அதுக்காக வேண்டி மங்கள் அடிக்கிறோம், அதுக்காக வேண்டி எதையும் நாங்கள் செய்வோம். அன்புக்குரிய சோதனே, ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஊர்ல இருந்து சில சிறை கைதிகள் வந்திருக்கிறாங்க, அடிமைகள் வந்திருக்கிறாங்க. அதுல அலி சொன்னாங்க, மனைவியை பார்த்து இந்த வாப்பாரத்துல சில எதிர்கள அடிமைகள் வந்திருக்கிறாங்க, நீ ரொம்ப கஷ்டப்படுறாயும்மா, நீ ரொம்ப கஷ்டப்படுறாய், சிரமப்படுறாய், உன் வாப்பாட்ட பைக்க சொன்னா உன் வாப்பா உனக்கு ரெண்டு ஒரு அடிமையை தந்துடுவாரு, அப்போ உன் வேலைக்கு என்ன உதவியாக இருக்குமே என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் வாத்திமார் மூலமாக கலந்தா வீர நடை போட்டு வாப்பாட்ட போனா வாப்பா தருவார் என்று சொல்லி வாப்பாட்ட பைக்க கேட்டா, கேட்க போனா பூச்ச வாழ்க்கை கேட்கல திரும்பி வந்துட்டா. மாப்பிள்ளைகள் சேர்ந்து போனாங்க ரெண்டாவது முறை. மாப்பிள்ளை பைக்க சொன்னா அதுல நீங்க சொல்றாங்க, நபியே நாயகமே, மாமா அவனோட மாவன் இப்படித்தான், எந்த மனைவிக்கு கஷ்டப்படுறா, ஒரு அடிமையை கேட்டு வந்திருக்கிறா என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க, அடிமைகள் வந்திருக்கிறான், நீங்க கேட்கிறீங்க அவனோட வேலையை குறைச்சிறது காக்கல்,
சென்னையோரத்துல சில சகாபாக்கள் இருக்கிறாங்க, பல நாட்களாக சாப்பிட இல்லை. இன்னும் என்ற இன்டென்ஷன் என்னன்னு சொன்னா, இந்த அடிமைகள் அவசரமாக விட்டுட்டு அந்த காசை கொண்டு சாப்பாடு வாங்கி கொடுக்கிறது உங்களுக்கு. எனவே இந்த அடிமைகள் உங்களுக்கு தர வேண்டாம். ஹராமான முறையில, முறைகட்ட முறையில, தவறான முறையில பிள்ளைகளுக்கு கம்ஃபர்டான வாழ்க்கை கொடுக்க வாங்க சொன்னாங்க. ஏழு சகாபாக்கள் ஒரு கூட்டம் பட்டியல் இருக்கிறாங்க, திட்டத்துக்கு இல்லாம இருக்கிறாங்க, அவங்க சாப்பாடு கேட்கிறாங்க, நீங்க வேலைக்கு ஆள் கேட்கிறீங்க. எனக்கு பெரு முக்கியம், எனக்கு பெரு முக்கியம். எங்களை ஊர்ல ஸ்கூல்ல போயிட்டு படிக்கிறதுக்கு இந்த ஜனவரியில 2000 ரூபாய் கொடுத்து ஸ்கூல் புக் வாங்குறதுக்கு, யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்கு, ஸ்கூல் பீஸ் கட்டி கொள்றதுக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் இல்லாம எங்களை சுத்தி ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கும் இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல 50 லட்சம் ரூபாய் செலவழிச்சு எங்க மகளோட கல்யாணத்தை நான் செய்வேன், இது நியாயமா? இது நபி வழியா? இது நபியோட சுண்ணத்தா? நபியை பற்றி பேசணும்னா பல துறையில பேசலாம், பல வழியில பேசலாம். அந்த மகள் வேலைக்கு ஆள் கேட்கிறாங்க, சொன்னாங்க உங்களுக்கு வேலைக்கு ஆள் பாரத்தை விட முக்கியம் என்னன்னு சொன்னா, பசியில் உள்ள மக்களுக்கு சோறு போடுறது. அல்லாஹ் அந்த நபியத்தார் எங்களுக்கு உதாரணமாக இருக்கிறார், அந்த நபியத்தார் எங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிறார். வாழ்க்கை அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பு சகோதரர்களே, சல்லல்லாஹுடைய வாழ்க்கையை வெறுமனே ஒரு கோணத்தில் மட்டும் பார்க்காமல் முழு வடிவமாக பார்ப்போம். மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் பொருளை பொறுத்தவரையில் நாங்கள் மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர் அந்நியமாக பழகிறோம், நெருங்கி பழகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சல்லல்லாஹு அப்படித்தான் பழகினார், நெருங்கி பழகினார். எந்த அளவுக்கு நெருக்கம் என்றால், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் கூட, மௌத்துடைய கூட அவர்கள் தன்னுக்கு சொந்தமான ஒரு கேடயத்தை அழகு வைத்து விட்டு ஒரு யூத சகோதரத்தை பணம் வாங்கியிருந்தார். கடவுள் கடன் கேட்டு வாங்குவதாக இருந்தால் எந்த அளவுக்கு உறவு இருக்க வேண்டும்? ஒப்பந்த கடன் கேட்பதாக இருந்தால் ஒரு உறவு இருந்தால் தான் கடன் கொடுப்பார்கள், உறவு இல்லாமல் கடன் கிடைக்க மாட்டார்கள். சொல்லம் அந்த கடனையும் உரையாக வாங்கினார்கள், சும்மா கடன் வாங்க இல்ல, இந்த கேந்திரத்தை, இந்த ஆயுதத்தை நீங்கள் வைத்துக் கொண்டு பணம் பாருங்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பு சகோதரர்களே, சொல்லம்மாக்களை வாழ்க்கைக்கு உதாரணமாக கொள்வோம், அதை பற்றி கதைப்போம், சீராவை பற்றி பேசுவோம், சீராவை பற்றி கதை. அன்புக்குரிய சகோதரே, சொல்லம்மாக்களுடைய வாழ்க்கையை முழு வடிவத்தில் பார்த்து எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வர அல்லாஹ் ஆரம்பித்தாலா நம் அனைவருக்கும் துணை செய்வானாக, நம் அனைவருக்கும் பதவி செய்வானாக. எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைந்து நான் வீட்டுக்கு வந்து தருவார். எங்களுடைய எப்படி நேசித்தார்களோ, தாமீங்கள் முன்னோர்கள் எப்படி நேசித்தார்களோ, இதே போல எங்களுடைய நபியை எங்களுக்கு நேசிக்கக்கூடிய பாட்டு சீவாக்குவாரா? என்னுடைய வாழ்க்கையை நபியுடைய வாழ்க்கையை போலாக்கி வைப்பாயா? என்னுடைய வாக்கரை கபூல் செய்வாயா? வாக்கரை பொறுத்து சொல்வாயா? இந்த நபியை பற்றி யாரெல்லாம் விளங்காமல் இருப்பார்களோ அவர்களுக்கு சரியான விளக்கக்குறிச்சி வாக்கிடுவாயா? வாஹம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.